இயேசுவை நோக்கி பார் என்ற பாடத்தில் நம்ம படிப்படியாக பார்த்துட்டு வந்திருக்கிறோம். படைப்புக்கு முன்பதாக இருந்த இயேசு, பழையற்பாடில் இருந்த இயேசு, பழையற்பாடில் இயேசுவை நோக்கி பார்த்துருக்கிறோம். அவருடைய பிறப்பில் பார்த்துருக்கோம், அவர் வாழ்க்கையில் பார்த்துருக்கோம், அவருடைய மரணத்தில் பார்த்துருக்கோம், அவருடைய உயிர்த்தெழுதலில் பார்த்துருக்கோம். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், பாஸ்டர் கதை தான் முடிஞ்சிச்சே, இத்தோடு இந்த பாடத்தை நீங்கள் முடிக்க போகிறீங்களா அப்படின்னு ஒருவேளை நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சே அப்படின்னு நினச்சிருந்தா நீங்கள் தப்பு. ஆக்சுவலாக இப்போ தான் ஆரம்பிக்க போகுது இந்த பாடம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலில் தான், உயிர்த்தெழுதலுக்கு பிறகு தான் அவர் ரட்சிப்பை பழிக்க செய்கிற பணியில் பணியை அவர் ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா. ரிடம்ஷன் அப்ளைட் அப்படின்னு வருது. இயேசு கிறிஸ்துவுடைய பெரிய மீட்பின் பணி, மீட்பை அவர் வாழ்க்கை, மரணம், உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு வாங்கினார். ஆனால் அந்த மீட்பை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது, பழிக்க செய்வது அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம்தான். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு அநேக பேருக்கு மீட்பின் கதை, உயிர்த்தெழுதல் வரைக்கும் அவர் மரணம், உயிர்த்தெழுதல்லாம் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிற காரியங்களை நம்ம ஆழமாக படித்ததில்லை பாருங்களேன். உதாரணத்துக்கு இன்றைக்கி அசென்ஷனை பற்றி படிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய பரமேறுதலை பற்றி படிக்க போகிறோம். ஒருவேளை உங்களை கேட்டால் எந்தளவுக்குங்க உங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவுடைய அசென்ஷனை பற்றி அப்படின்னா நமக்கு அவ்வளோ தெரியாது. இந்த அசென்ஷன் பரமேறுதலுக்கு அப்புறம் அவர் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்றாரு. உட்கார்ந்த பிறகு பரிசுத்தாவியை நமக்கு அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் நமக்காக பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்கிறாரு. இங்கிலீஷில் அதுக்கெல்லாம் வார்த்தைகள் இருக்குது, அசென்ஷன் செஷன் அப்படின்வாங்க. செஷன்னால் உட்கார்றது. பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தவர் செய்கிற ஊழியத்துக்கு பேர் தான் செஷன். அதுக்கப்புறம் மிஷன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அதுக்கப்புறம் இன்டர்செஷன் அப்படிலாம் வரும், எல்லாம் ரைமிங்காக வரும், ஷன் ஷன் அப்படின்னு. அசென்ஷன், செஷன், ஹோலி ஸ்பிரிட்ஸ், மிஷன் அண்ட் இன்டர்செஷன். இந்த நாலு அற்புதமான ஊழியத்தை ரொம்ப குறைவாக தான் மக்கள் புரிந்திருக்கிறாங்க, நமக்கும் குறைவாக தான் தெரியும். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்கிற பணியில் செய்யக்கூடிய ஒரு பங்கு. இதை நம்ம சரியாக புரிஞ்சிக்க, ஆழமாக ஒன்றொன்றும் புரிஞ்சிக்காத இருக்கும்போது என்ன ஆகுது, அவர் கொடுத்த மீட்பின் முழுமையான அனுபவத்தில் நமக்கு குறை ஏற்பட்டுருது. அதனால கிறிஸ்தவ வாழ்க்கையில் பலவீனம் ஏற்பட்டுருது, நம்முடைய விசுவாசத்திலையும் பலவீனம் வருகிறது. ஆகவே இதெல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் பாருங்களேன். இதெல்லாம் ஒரு பேக்கேஜ் மாதிரி காலில் நான் ஒரு இங்கிலீஷில் சொன்ன எட்டு ரைமிங்காக நம்ம புரிஞ்சுக்கணும்னா இயேசு கிறிஸ்துவுடைய முழு மீட்பின் பணியும் எட்டு ஷன்ல ரைமிங்லாம் அடக்கலாம். த லைஃப் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன், நமக்காக ஒரு வாழ்ந்த வாழ்க்கை, க்ரூசிஃபிக்ஷன், ரிசரக்ஷன், அசென்ஷன், செஷன், ஹோலி ஸ்பிரிட்ஸ் மிஷன், intercession and full redemption that is coming. இதெல்லாம் எட்டு காரியங்கள் அவர் செய்தது. நமக்காக வாழ்ந்தது, நமக்காக மரித்தது, நமக்காக உயிர்த்தது, நமக்காக பரமேறினது, நமக்காக பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்தது, பரிசுத்தாவியை அனுப்புனது, நமக்காக பரிந்து பேசுறது, முழு மீட்பை கொண்டு வருவது. இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவுடைய மீட்பின் பணி. இது எல்லாமே வேதம் வந்து நம்முடைய விசுவாசத்துக்கு ஆகாரமாக, ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஃபேத்தாக போட்டிருக்கு. நம்ம விசுவாசம் வந்து எப்பப்பாரு பசி எடுக்கிற வயிறு மாதிரி பாருங்களேன். சில பேருக்கு பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். வாலிபர்களாக இருக்கும்போது நம்ம 16-17 இயர்ஸ் நம்ம பிள்ளைங்களாம் இருந்துன்னா இப்போ தானே சாப்பிட்டு திருப்பி பசி, இப்போ தான் ஏன்னா வளர்ற வயசு அப்படி தான் பசி எடுக்கும் இல்லைங்களா. நம்ம கொஞ்சம் வயசாகும்போது சரி ஆயிடுவாங்க, ஆனால் பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம விசுவாசம், அதுக்கு பசி எடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லை அதுக்கு சாப்பாடு போடலன்னா அது பலவீனம் ஆகிடும் இல்லைங்களா. அதுக்கு சாப்பாடை ரெகுலராக கொடுக்கறதுக்கெல்லாம் தான் இதெல்லாம் சாப்பாடாக வச்சுருக்கிறார். நம்ம விசுவாசத்துக்கு ஆகாரமாக இந்த சத்தியங்கள்லாம் இருக்குது. இதை நம்ம பார்க்க பார்க்க நம்ம விசுவாசம் பலப்படும். ஹெல்த்தி ஃபுட் ஆண்டவர் வந்து இது ஒவ்வொன்றும் நமக்காக செய்துக்கிட்டு இருக்கார். ஆகவே சர்ச்சாக நம்ம படிக்கிறது மாத்திரம் இல்லை, நீங்கள் தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் ஒன்னொன்றுலையும் ஒரு நல்ல அறிவை பெறணும்னு முயற்சி செய்யணும் இல்லைங்களா. இப்போ அசென்ஷன்னா என்ன தெரியும் உங்களுக்கு? சில பேருக்கு ஒன்றுமே தெரியாது இல்லைங்களா. நல்லா ஏறி போனாருன்னு தெரியும், ஆனால் அதை பற்றி ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டை எடுக்கணும். இதை தான் நம்ம படிக்க போகிறோம் சபையாக, இந்த அஞ்சு செயல்கள். அதனால் இந்த சீரீஸ் முடியல, ஓகே முடிஞ்சிச்சின்னு வந்தீங்கன்னா முடியல, இந்த வருஷம் இது தொடரும், எவ்வளோ தொடரும் எனக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துடைய பரம இருந்தல், அசென்ஷன், செஷன், ஹோலி ஸ்பிரிட்ஸ் மிஷன், இன்டர்செஷன், ஃபுல் ரிடம்ஷன், அதெல்லாம் நடக்க போகுது. பரிசுத்தாவி இதெல்லாம் நம்ம படிக்கும்போது இது நம்ம விசுவாசத்தையும் நம்முடைய அன்பையும் ஆராதனையும் அதிகப்படுத்தும்படி நம்மளை ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அசென்ஷனை பற்றி. அதுக்கு வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நான் விண்ணேறுதல் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சேன், பட் தட்ஸ் நாட் ரைட். ஜேம்ஸ் பாஸ்டர் உதவி செஞ்சார், பரமேறுதல் என்ற வார்த்தை. ஓகே பரமேறுதல் அதான் அசென்ஷன், அவர் பரலோகத்துக்கு போனது. நம்மளும் இது நினைக்கலாம், என்னங்க பரமேறுதல் தானே, அவர் அதுதானே, அவர் அப்படியே மேலே போனது சீஷர்கள்லாம் பார்த்தாங்க அவ்வளோதானே, அது தெரியுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு ஒரு வேலை நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப தப்பு. ஏன்னா புதிய ஏற்பாடு நம்ம விசுவாசத்துக்கு ஒரு பொருளாக, விசுவாசத்தை ரொம்ப அதில் பார்த்து விசுவாசத்தில் வளரணும்னு ஏற்படுத்தியிருக்கிற ஒரு காரியம் அது, தெரியுங்களா உங்களுக்கு? ஆண்டவரும் சரி, அப்போஸ்தலர்களும் சரி, சபை வரலாறும் சரி, இதை ரொம்ப வலியுறுத்துறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ரொம்ப நம்முடைய நமக்கு கொடுத்த ரட்சிப்பினுடைய பூரண ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் அனுபவிப்பதற்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் உதாரணத்துக்கு அதை அடிக்கடி வலியுறுத்தினார். உதாரணத்துக்கு யோவான் 6:66 அவரை பற்றி சந்தேகமே பட்டுக்கிட்டு இருந்தாங்க, இது யார் கேட்க முடியும், இது கடின உபதேசம்னும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்களா, உங்கள் விசுவாசம் பலப்படுறதுக்கு நான் சொல்லுவதை நம்புவதற்கு அவர் என்னத்தை சொல்கிறார், எதை காட்டுறாரு தெரியுமா? 62 படிங்களா, 6:62
மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்?
இங்க பாருங்களேன், அவர் பரமேறுதலை பத்தி பேசுறாரு. உங்க விசுவாசம் என்ன நம்ப மாட்டேன்றீங்களா, நம்பிக்கை உங்களுக்கு வரமாட்டேந்தா, நான் ஏறி பரலோகத்துக்கு போறதை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும், அதை ஒரு பலமாக அவர் கொடுக்குறார். இன்னொன்று, இயேசு கிறிஸ்து பல வசனங்கள் இருக்கு, நம்ம ஒன்று ரெண்டு தான் எடுத்திருக்கிறோம். யோவான் 20:24 மரியாவை பார்த்துட்டு அந்த நம்பாத அந்த சீஷர்களுக்கு போய் சொல்லு, என்ன சொல்லணும், நான் என் பிதாவினிடத்திற்கும் அவர்கள் பிதாவினிடத்தும் என் தேவனிடத்திலும் அவர்கள் தேவனிடத்திலையும் ஏறி போக போறேன்னு சொல்லு. பாருங்களேன், அவர் உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு காரணமாக சொல்லல, அசென்ஷனை சொல்கிறாரு. நான் அசென்ஷனாக ஏறி போகிறது அவங்க அறிஞ்சு கொள்ளும் போது அவங்க விசுவாசம் பலப்படும் பாருங்களேன். ஆகவே அது இயேசு கிறிஸ்து வலியுறுத்தினது மாத்திரம் இல்லை, அப்போஸ்தலர்களும் வலியுறுத்துறத பார்த்துருக்கோம். 1 Timothy 3:16 தேவ பக்திக்குரிய காரியம் ரகசியம் பெரிது, என்னென்னங்க இருக்கு அதில் இருக்கு, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டால், ஆவியில் நீதிமானாக்கப்பட்டால், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புரஜாதியார்களுக்கு மத்தியில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், கடைசியில் வர்றது பாருங்களேன் மகிமையில் ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். இது தேவ பக்திக்குரிய காரியத்தின் ரகசியம், இது இது ஒரு தூண், இது சத்திய விசுவாசத்தில். இன்னொன்று, Romans 8 பவுல் வந்து விசுவாசியுடைய பாதுகாப்புக்கு ஒரு சவால்களாக அவர் எடுத்து சொல்றார். என்ன சொல்றார், நம்மளை ஆக்கினைக்குள் தீர்க்கிறவன் யார்? ஒருவேளை ஒரு குற்ற மனசாட்சி குற்றத்திலிருந்து வந்திருந்தா இந்த இதெல்லாம் எடுத்து சொல்றார். நீ ஏன் மனசாட்சி குற்றத்தில் இருக்கக்கூடாது? ஏன், கிறிஸ்துவே மரித்தார், அவரே உயிர்த்தெழுந்தும் இருக்கிறார், அவரே பிதாவின் வலது பாசத்திலும் இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறவரும் அவரே. இதை கவனிச்சு பாருங்களேன், ஏ அவர் வந்து இயேசு கிறிஸ்துடைய மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல், பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்றது, பரிந்து பேசுறது, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்திருக்கிறார். பவுல் சொல்றாரு, உங்களுக்கு முழுமையான ரட்சிப்பின் அனுபவத்தில் உங்களுக்கு தேவையான எப்பேற்பட்ட இயேசு வேணும், வெறும் உங்களுக்காக மரித்த இயேசு மாத்திரம் இல்லை, உங்களுக்காக உயிர்த்தெழுந்து பரமேறி போய் பரியாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து உங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசுவை நீங்கள் அறிய வேண்டும்ன்றார். அதுதான் உங்களுக்கு பூரண ரட்சிப்பின் அனுபவத்தையும் உறுதியும் கொடுக்க முடியும் அப்படின்றார். ஆகவே புதிய ஏற்பாடு மாத்திரம் இல்லை, ஏன் சபை வரலாறும் அப்போஸ்தலருடைய பிரமாணத்திலேருந்து எடுத்து எல்லா விசுவாச அறிக்கையிலையும் பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் இருக்காது. பாருங்களா, அப்போஸ்தலருடைய பிரமாணம் நமக்கு தெரியும், அப்போஸ்தலஸ் க்ரீட் இல்லைங்களா, அதில் வருது இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், அவர் குமாரன், கர்த்தர், பரிசுத்தாவினால் கன்னி மரியாவுக்கு கர்ப்பம் தரிக்கப்பட்டு, அவர் பொந்தி பிலாத்தின் கீழே பாடுபட்டு, உங்களுக்கெல்லாம் சில பேருக்கு மனப்பாடமாக ஞாபகம் இருக்குமா, சிஎஸ்ஐல இருந்துதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லைங்களா, பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து அப்புறம் என்ன வருது தெரியுமா, பரலோகத்திற்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். சப வரலாற்றுலயும் நம்ம பார்க்கலாம். ஏன் சில பேர் இது எவ்வளவு முக்கியம்னு நினைச்சிருக்காங்கன்னா, ஏன் ரிஃபார்ம்டு சர்ச் ஆளுங்களே அவங்க சர்ச்சுக்கு பேரே இந்த தியாலஜிக்கல் வெயிட்டர் வலியுறுத்தணும், இது இறையலுடைய இதனோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தணும்னு சர்ச் ஆஃப் த அசென்ஷன் வச்சிருக்காங்க, பரமேறுதலினுடைய சபை அப்படின்னு. The Ascension Reformed Church, Ascension Reformed Church-னு இருக்கு. ஆகவே இது சாதாரணமான சத்தியமாக ஒரு காட்சியாக நம்ம எடுத்துடக்கூடாது. வேதம் மாத்திரம் இல்லை, சப வரலாறு மாற்றம் இல்லை, இது மிகுந்த ஆறுதலையும் மிகுந்த விசுவாச பலத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு சத்தியம். ஆகவே அதை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய பந்திக்கு நம்ம வரும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நமக்காக வெறும் செத்தவருடைய பந்திக்கு வர்றதில்லை, நமக்காக உயிர்த்தெழுந்து பரமேர்ன தேவனுடைய பந்திக்கு நம்ம வந்திருக்கிறோம் இல்லைங்களா, அதை நினைத்தவர்களாக வரணும். மூணு தலைப்பில் இந்த அசென்ஷனை பற்றி பரமேறுதலை நம்ம படிச்சுக்குவோம். இஎம்ஆர் எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸ் இல்லை, இவெண்ட் மீனிங் ரிசல்ட், அதாவது பரமேறுதலுடைய சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன அர்த்தத்தை பார்க்க போகிறோம், மீனிங் அதனோட விளைவு என்ன ஆச்சுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, மூணு பார்ப்போம். முதலாவது அதனோட சம்பவம் எப்படி நடந்துச்சுங்க. இந்த பரமேறுதல் சம்பவம் எவ்வளோ முக்கியம்னா, தீர்க்க தரிசனமாக மீண்டும் மீண்டுமாக சொல்லப்பட்டது, வரலாறு காணும்படி கண்ணால் கண்ட சாட்சிகளாக வரலாறாக இருக்கிறது. மூன்றாவது இது தெய்வீக உறுதியோடு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம். முதலாவது இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது, பல தீர்க்க தரிசனம் எடுக்கலாம். ஒன்று சங்கீதம் 68:18 நீர் பரமேறும் போது, நான் இங்கிலீஷ்லேருந்து படிக்கிறேன், வென் யூ ஹவ் அசெண்டட் ஆன் ஹை பல ஆசீர்வாதங்கள் நடக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. அவர் ஈ லெட் த கேப்டிவிட்டி கேப்டிவ் மனிதர்களுக்கு ஈவுகளை கொடுத்தாருன்னு, அது ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு முக்கியமான சங்கீதம் 68 அசென்ஷனை பற்றி. தானியல் 7:13 ராவில காட்சியை நான் கண்டேன், மனித குமாரன் போல் அவர் மேகங்களில் வந்து அனாதியானவர்கிட்ட வந்து அவர்கிட்ட கொண்டு வரப்பட்டார், அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜ்யமும் கொடுக்கப்பட்டது. இது அசென்ஷனை பத்தி பேசு. இது ரெண்டு வசனங்கள் சொல்லியிருக்கேன், பல வசனங்கள் எடுக்கலாம். தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட ஒரு சம்பவம், எந்த அளவுக்கு இது பழைய ஏற்பாடுல சொல்லி இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து லூக்கா 24 அந்த எம்மாவூருக்கு போறவங்கிட்ட என்ன சொன்னாரு, முழு பழைய ஏற்பாடு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி மோசேல இருந்து சுருக்கமா என்ன சொன்னாரு தெரியுமா, கிறிஸ்து பாடுபடவும் பரத்துக்கு ஏறி போனோன்னு உங்களுக்கு தெரியாதா, கிறிஸ்துவுடைய ஊழியத்தையே சுருக்கிறபடிக்கு பரத்துல ஏறி போகணும், enter into glory னு சுருக்கி அவர் சொல்றார். ஆகவே இது தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இரண்டாவதாக வரலாற்று கண்ணால் கண்ட சாட்சியான ஒரு சம்பவம், அப்போஸ்தல நடபடிகள் 1:9 நீங்க உங்க பைபிள் எடுத்துக்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் 1:9 இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார், அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நம்ம அங்க நிக்கிறோம்னு வச்சுக்காங்க, அந்த அப்போஸ்தலர்களோடு நிக்கிறோம், 3 வருஷம் அவர் கூட இருந்தோம், இயேசு ஒரு அம்மா ஒருவேளை இருந்திருந்தா சகோதரங்க இருந்திருந்தா 33 வருஷம் இவர் பிறந்ததுலேருந்தே நம்ம பார்த்துருக்கிறோம். இவர் வளர்ந்தாரு, நமக்காக வாழ்ந்தாரு, சிலுவையில் அறியப்பட்டாரு, மரித்தாரு, உயிர்த்தெழுந்து வந்து இவர் தான் மேசியான்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ திடீர்னு அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம லெவல்ல தான் இப்படி இருந்தாரு, திடீர்னு பார்த்தா அப்படியே மேலே போறாரு, 1 ஃபீட்டு போறாரு, 2 ஃபீட்டு போறாரு, 3 ஃபீட்டு போறாரு, அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. எப்படி இருக்கும் திடீர்னு நம்ம, நான் அப்படியே போயிட்டு இருந்தா நீங்க எப்படி பார்ப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க, அப்படியே மேலே போறாரு, 10,000 ஃபீட்டு கழுத்தெல்லாம் நீட்டி பார்க்குறாங்க, அப்படியே மேலே போய் 20,000 ஃபீட்டுக்கு மேலே தான் மேகம் வரணுவாங்க பிளெயின்லலாம், அப்படியே போனால் 20,000 feet போன உடனே ஒரு மேகம் அவரை எடுத்துகிட்டு போய் அப்படியே போயிடுச்சு. இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஷாக்கு, ஒருவேளை இது கனவா, நாங்கள்லாம் கனவு பார்த்துக்கிட்டு இருக்கோமான்னு வாயை திறந்துக்கிட்டு கண்ணை திறந்துக்கிட்டு அனார்ந்து ரொம்ப நேரம் பார்க்குறாங்க. எங்கே போனார் அவர், திடீர்னு போயிட்டாரு மேலே அப்படின்னு படிப்படியாக மேலே போய் போயிட்டாரு. இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது மாத்திரம் இல்லை, வரலாறு கண்ணால் கண்ட சாட்சி மாத்திரம் இல்லை, இவங்க பார்த்தாங்க இப்படி நடந்ததை. இது தெய்வீக உறுதிப்படுத்தப்பட்ட சாட்சி, பொய் சொல்லாத தேவ தூதர்கள். 10வது வசனம் வாசிங்களா, அவங்க என்ன சொல்றாங்க?
அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள்.
இந்த தேவ தூதர்கள் வரலாற்று நிகழ்ச்சி மாத்திரம், தெய்வீக பொய் சொல்லாத தேவ தூதர்கள் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க அங்க வந்து கலிலேயாவுடைய மனிதர்களே, கலிலேயாவில் இருக்கிறவர்களே, இவர் ஏன்னா கலிலேயாலதான் ரொம்ப அவங்க கூட இருந்து ஊழியம் செய்தவர், அவர்களுக்கு என்ன சொல்றார், ஏன் வேணா ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க, இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க, அது பார்க்கறதுனால ஏதாவது உண்டா, ஏன் அனார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், உண்மை நீங்க இது கனவு கண்டல, இது ஒரு உங்களுக்கு ஒரு நடக்கிற ஒரு காட்சி இல்லை, உங்க கண்ணு என்ன சொல்லுதோ, உங்க பிரெயின்ல என்ன ரிஜிஸ்டர் ஆகுதோ, இது உண்மையா வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, இது நடந்தது. அவங்க ஒரு தீர்க்க தரிசனமா இன்னமும் என்ன சொல்றாங்க, இந்த இயேசு உங்களுக்கு மத்தியில் இருந்த இயேசு, உங்களுக்கு மத்தியில் இருந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்த இதே அடையாளம் கொண்ட இயேசு, இதே மாதிரி எந்த மாதிரி சரீரமா போனாரோ, கண்ணில் பார்க்குற மாதிரி போனாரோ, அதே சரீரமாக கண்ணில் பார்க்குற மாதிரி மீண்டுமாக வரப்போறார், இதே இயேசு வருவார். ஆகவே இந்த நிகழ்ச்சி தீரதர்சனமாக சொல்லப்பட்டது, வரலாற்று கண்ணால் கண்ட காட்சியாக காணப்பட்ட சம்பவம், தெய்வீக உறுதிப்படுத்தப்பட்ட சம்பவம் இது. ஆகவே இதனால தான் இது முக்கியமான அப்போஸ்தல சாட்சிகளுடைய தூணாக மாறின ஒரு சம்பவம். பாருங்களேன், புதிய ஏற்பாடை திறந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துடைய மரணம் அவருடைய உயிர்த்தெழுதலோடு முக்கியமாக வலியுறுத்தப்படுகிற ஒரு சம்பவம் என்ன, இந்த அவருடைய பரமேறுதல். பரமேறுதல் நம்ம ஒருவேளை அதை பார்க்காம இருக்கலாம், ஆனால் அந்த அப்போஸ்தலர் பார்த்ததை நம்ம விசுவாசிப்பதனால் நம்ம கண்ணால் பார்த்த மாதிரி நம்ம விசுவாசிக்கிறோம். அவர் உயிர்த்தெழுதலை பார்க்காத ஆனால் விசுவாசிக்கிறோம். அதே மாதிரி அவருடைய பரமேறுதலை இப்படித்தான் நடந்துச்சுன்னு நம்ம கண்ணில் பார்த்த மாதிரி நம்ம விசுவாசிக்கணும். ஓகே, அதனோட சம்பவத்தை பார்த்துட்டோம், இவெண்ட். அடுத்தது என்ன மீனிங், அதுக்கு என்னங்க அர்த்தம்? சரி, அவர் பரமேறினால் ஸோ வாட், அதனால என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எப்படியோ எப்படியோ போயிருக்கலாம், இல்லை திடீர்னு மாயாகி போயிருக்கலாம். ஆண்டவர் வந்து இந்த மாதிரி சூப்பர்மேன் ஷோ பண்ணுறதுலாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இல்லைங்களா? அது எவ்வளோ அது இப்படி சூப்பர்மேன் மாதிரி மேலே போகிறது அவருக்கு அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும், சும்மா ஷோ காட்டுறதுக்கு அப்படியெல்லாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. கடவுள் ஏன் இந்த மாதிரி கண்ணால் பார்க்குற பப்ளிக்காக சரீர விதமாக படிப்படியாக மேலே போகிற காட்சியை அவர் ஏன் இப்போ செஞ்சிருக்கிறாருன்னா, அந்த பரமேறுதலில் மிக முக்கியமான சத்தியங்களை அர்த்தத்தை நம்ம புரிஞ்சிக்கணும் என்பதற்காக செய்திருக்கிறார். அதுதான் புதிய ஏற்பாடு நமக்கு விளக்குது. பல காரணங்கள் இருக்கலாம், நான் என் பைபிளை தேடி பார்க்கும்போது 5 காரணங்கள். இந்த 5 காரணங்களும் இந்த பரமேறுதலை மிகுந்த சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக மீண்டும் மீண்டுமா நம்ம வாழ்க்கையில் நினைச்சு பார்க்க வேண்டிய, விசுவாசிக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சியாக நமக்கு மாற்றி விடுகிறது. ரொம்ப ப்ரெஷியஸ் இது. இதுக்கு என்ன அர்த்தம்? 5 காரியங்கள். நம்ம வாழ்க்கையில் அநேக நேரத்தில் சோர்ந்து அப்படியே உலட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன, பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கு, கண்களை ஏறெடுத்து பார். அதை நம்ம செய்யறதில்ல, வெறும் கீழே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. கண்ணை தூக்கி மேலே பார், கண்ணை ஏறெடுத்து பார். இன்னைக்கு உங்களை அழைக்கிறேன், உங்கள் மனசெல்லாம் மறுரூபமாகும்படி அழைக்கிறேன், கண்களை ஏறெடுத்து பரத்துக்கேறின பரமேறின ஒரு ஆண்டவரை பார்ப்போம். அவர் ஏன் ஏறினார் தெரியுமா? முதலாவது காரணம், அவர் ஏறுறது அர்த்தம் என்ன? முதலாவது இந்த பரமேறுதல் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டு எல்லா அண்ட சராசர அகிலத்துக்கும் ராஜாவாக முடிசூட்டப்பட்டிருக்கிறார். அவர் உயர்த்தப்பட்டு இஸ் என்த்ரோன்ட் அஸ் த கிங் ஆஃப் த யூனிவர்ஸ். அதுக்கு பல வசனங்கள் எடுக்கலாம். நமக்கு தெரிஞ்ச வசனமே பிலிப்பியர் 2:9 படிச்சிருக்கிறோம். ஆகவே தேவன் எல்லாத்துக்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இப்படி பரமேறினது ரொம்ப மீண்டும் மீண்டுமாக நமக்கு பைபிளில், அவர் பிதாவினுடைய வலது பார்சத்தில் சிங்காசனத்தில் போய் வீட்டு இருக்கிறதுக்கு கனெக்ட் ஆகுது. இந்த பரமேறது அவர் முடிசூட்டப்பட்டதுக்கு ஒரு படியாக இருக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறோம், அவர் பிதாவினுடைய வலது பார்சத்தில் போய் அவர் முடிசூட்டப்படுறார், உட்கார போகிறாரு. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும், அந்த அப்போஸ்தலரை பொறுத்த வரைக்கும், அந்த பரமேறுதல் தான் ஒரு கண்ணால் கண்ட ஒரு ப்ரூஃப், ஒரு சாட்சி. இயேசு கிறிஸ்து எல்லா நாமத்தை விட மேலாக அவர் முடிசூட்டப்பட்டு அவர் இறையாண்மை தேவனாக அமர்த்தப்பட்டிருக்கிறார்ன்றது கண்ணால் கண்ட ஒரு பெரிய ப்ரூஃப். நமக்கு என்ன? பரமேறுதல் தான். அது அடுத்ததாக நடந்திருந்தாலும் அது நடந்ததுன்றதுக்கு ஒரு ஆதாரம் இது தான். பாருங்களேன், ஏன்னா நம்ம கண்ணால் கண்டது அது தானே. பிசாசு ஐசாயாவில் சொல்லுது, நான் பரலோகத்துக்கு ஏறி போய் தேவனை போல் இருப்பேன். அப்படின்னா என்ன? தேவனுக்கு ஒப்பாக இருப்பேன். அவர் உயர்ந்த அதிகாரத்தில், சிறந்த அதிகாரத்திலையும் வல்லமையில மேலே நான் தேவன் போல இருப்பேன் அது சொல்லிச்சு. ஆனால் பிசாசுனால ஏற முடியல, ஏற பார்த்துச்சு, உதச்சார் அவர். ஆனால் இயேசு மெய்யாகவே ஏறினார். அப்படி பரமேறி போய் பிதாவின் ஒரு தாழ்மையின் கோலத்தில் மனித சரீரத்தில் இருந்து, அவர் மனித சரீரத்தில் இருக்கும்போது ஒரு இடத்துல தான் ஒரு டைமில் இருக்க முடியும் இல்லைங்களா, அங்கே இருக்க முடியும் இல்லைன்னா இங்கே இருக்க முடியும். ஆனால் இப்போ அவர் தன் அந்த மனித சரீரத்தோடு பரமேறும் போது எல்லா அதிகாரத்துக்கும் மேலாக எல்லையற்ற இறையாண்மை அதிகாரத்தோடு வல்லமையோடு எல்லையற்ற பிரசன்னத்தோடு எல்லா இடத்துலையும் செயல்படுகிற ஒரு ஸ்தலத்துக்கு அவர் ஏறி போயிட்டார். அதுதான் பரமேறது நமக்கு சொல்லுது. இறையா எல்லாத்தையும் ஆள்பவராக, இறையாண்மை தேவனாக, எல்லா இடங்களையும் இருக்கக்கூடியவராக, சகலத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அதிகார ஸ்தலத்துக்கு அவர் ஏறி பரமேறினார். அந்த மேகங்கள், நமக்கு மேகங்கள் பழையற்பாடு நமக்கு தெரியும். மேகங்கள் வந்து தேவனுடைய பிரசன்னம், அவருடைய சக்தினா மேகம் வந்துருச்சுன்னா போச்சு. யூதர்களுக்கு தெரியும் அது கடவுளுடைய பிரசன்னம்னு, அவங்களுக்கு தெரியும். ஏன்? மேகத்திலிருந்து மோசேவோடு பேசினார், மேகத்திலிருந்து தேவன் மகிமை இறங்கி வந்தது. மேகம்னா கடவுளுடைய ரதம்னு பழையற்பாடில் தெரியும். எங்க நமக்கு என்ன சொல்லப்படுது? அவர் பரமேறும் போது எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரா? மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாருன்னும் போது என்ன? தெய்வத்துவத்திற்கு ஒப்பான நிலைக்கு அவர் போய்விட்டார். அந்த நிலைமைக்கே அவர் போய்விட்டார். இப்போ அவருடைய மனித கோலத்திலிருந்து அந்த உயரத்துக்கு போயிடுவிட்டார். அதனால அசென்ஷன், பரமேறுதல் நமக்கு என்ன நிரூபிக்குது? அவர் சொன்ன வார்த்தைகள், வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரம் உண்டு என்ற உயர்வான அதிகார நிலைமைக்கு அவர் முடிசூட்டப்பட்டு அவர் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். பாருங்களேன், அவர் தான் அந்த சராசத்தை ஆளுபவர். யோசிச்சு பாருங்க, இது அதை கண்ட அந்த சீஷர்களுடைய மனசுக்கு என்ன ஏற்படுத்தியிருக்கணும்? இதை அவங்க பார்க்கும்போது, இதை நம்ம அவங்க நம்பும்போது, இந்த சீஷர்கள் இப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு உலகத்துக்கு போகும்போது, இதை இந்த உண்மையை அவர்கள் ரொம்ப நம்ப முடியாதபடிக்கு பல சோதனைகள் அவங்களுக்கு வரப்போகுது. இந்த உலகத்தில் அவங்களுக்கு துன்பங்கள் வரப்போகுது, எதிர்ப்புகள் வரப்போகுது, அவங்கள சோதிக்கும்படி பல காரியங்கள் வரும்போது, இந்த உலகத்தில் இத்தனை காரியங்கள் நடக்குதே, நான் எப்படி நம்புவது? ஆண்டவர் பரத்தில் எல்லாத்தையும் ஆளுமை செய்கிற முடிசூட்டப்பட்ட இறையாண்மை தேவனா அவர் உயர்த்தப்பட்டிருக்கார், நான் எப்படி நம்புறது? அப்படியெல்லாம் தெரியலையே நம்பும்போது, இதெல்லாம் அந்த அந்த சோதனையான போராட்டத்துக்கு அவங்களை அனுப்புறதுக்கு முன்பதாக அவங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தணும். என்னதான் உலகத்தில் நடந்தாலும், என்னதான் பிரச்சனைகள் நடந்தாலும், இந்த பரமேறுதலினுடைய காட்சி பிதா அவங்களுக்கு காட்டுறாரு. அவர் தான் இறையாண்மை தேவனாக, சகலத்தையும் ஆளுகிற தேவனாக உயர்த்தப்பட்டிருக்கார். அந்த காட்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். உலகத்தில் ஐயோ இப்படி நடக்குதே, அப்படி நடக்குது, எப்படி நடக்குதேன்னு பார்க்கும்போது உங்கள் கண்களை ஏறெடுத்து அந்த பரமேறுதல் காட்சியை நினைச்சு பாருங்க. இதை எல்லாத்தையும் ஆட்சி செய்து நடத்துறவர் யாரு? சாட்சாத் இந்த உங்கள் கண் முன்னாடியே பரமேறி போனவர் தான். அவருடைய ஆளுகை கீழே தான் எத்தனையோ நடக்கிறது அப்படின்ற உறுதி விசுவாசம் அவங்களுக்கு எப்பவும் இருக்கணும். ஏன்னா இந்த காட்சி அதுக்கப்புறம் பரிசுத்தாவி வந்துதான் உலகத்தையே தலைக்கீழ மாத்த வைக்கல. என்ன மாத்த வச்சுச்சு? எந்த நம்பிக்கை மாத்த வச்சுச்சு? எங்க போனாலும் என்ன ஆனாலும் எது நடந்தாலும் இது எல்லாத்தையும் ஆளுகிற தேவன் என் தேவன். அவர் முடிசூட்டப்பட்ட தேவன், எல்லாத்தையும் ஆளுகிற தேவன். நம்ம ஒருவேளை நம்ம காலத்துல நடக்கிற அநியாயங்களை பார்த்து, உலகத்துல நடக்கிற டென்ஷனை பார்த்து, தேசங்கள் தேசங்கள் போராட்டங்கள் அரசியல் எல்லாத்தையும் பார்க்கும்போது நிச்சயமா இயேசு ஆள்றாரா நமக்கு சந்தேகம் வரலாம். இதை பார்க்கும்போது ஆளுகிற மாதிரி ஒன்றும் தெரியலையே, எல்லாம் குழப்பமாக தெரியுதே. அப்போதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் கண்களை ஏறெடுத்து பார், இந்த பரமேர்ன தேவனை பார். ஏன்னா அவரே தீர்க்க தரிசனமாக சொல்லலையா இதெல்லாம் நடக்கும், பஞ்சங்களும் பூகம்பங்களும் ஒரு தேசம் மற்ற தேசத்துக்கெல்லாம் நடக்கும், அதெல்லாம் அவர் சொன்னதையே தான் நிறைவேற்றுகிற இறையாண்மை தேவனாக அவர் முடிசூட்டப்பட்டிருக்கிறார். அவர் சகலத்தையும் ஆளுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் இருந்தாலும், நம்ம குடும்பங்களில் என்ன போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோ சோர்வு தான் இருந்தாலும், இயேசு ஆளுகிற மாதிரி தெரியலீங்களே எனக்குன்னு விசுவாசத்தில் நீ பலவீனம் அடைஞ்சாலும் கடவுளை என்ன சொல்கிறார் நமக்கு, கண்களை ஏறெடுத்து பார். இந்த பரமேர்ன தேவன் அவர் தான் வாழ்க்கையை ஆண்டு வருகிறவர், அவர் தான் வாழ்க்கையில் சகலத்தையும் செயல்படுத்தி வருகிறவர். அவரை மிஞ்சி ஒன்றும் நடக்காது. பரமேறுதல் முதலாவது நமக்கு அது சொல்லுதுங்க. அவர் தான் நம்ம வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள், வாழ்க்கையின் சூழ்நிலைகள், நம்மளை சுற்றி நடக்கிற சகலத்தையும் அவர் வாக்கின்படி எல்லாத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறான்னு சொன்ன தேவன் தான் பரமேறி முடிசூட்டப்பட்டிருக்கிறார். அதுதான் முதலாவது நம்ம காட்டுது. ஆகவே அந்த அப்போஸ்தலர்களோடு நம்மளும் கண்ணால் கண்ட சாட்சிக்கு இது ஒரு காரியம், இது கண்ணால் கண்ட ஒரு ப்ரூஃப். இது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்கிறார். இ ரெயின்ஸ். எப்படி ஒரு ராஜா போய் படிப்படியாக அந்த டயஸ்ன்னு வாங்க இல்லைங்களா, அந்த மேடையில் ஏறி போய் படிப்படியாக ஏறி போய் கிரீடத்தில் சிங்காசனத்தில் உட்காந்து முடிசூட்டப்பட்டாரோ, அதே மாதிரி நம்ம கண்களுக்கு முன்பதாகவே படிப்படியாக ஏறி போய் பிசாசு ஏறணும்னு பார்த்தா மனித குலத்தில் ஒருத்தனும் ஏற முடியல, ஆனால் அவர் படிப்படியாக ஏறி போய் உயரத்தில் முடிசூட்டப்பட்ட ராஜா, எல்லாத்தையும் ஆளுகிற ராஜாவாக அவர் இருக்கிறார். அந்த காட்சி நம்ம மனசில் எப்பவுமே இருக்கணும். அவர் தான் ஆள்பவர் என்றதை நம்ம நம்பணும். கீழேயே பார்த்துக்கிட்டு இருந்தா முடியாது, மேலே ஏறிப்பார். பரமேறின ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ரெண்டாவது இது என்ன நமக்கு சொல்லுது, பரமேறுதல். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சத்துருக்கள் முழு எல்லா நம்முடைய எல்லா சத்துருக்கள் மேல முற்று முடிய ஜெயம் பெற்றார். எபேசியர் 4:8 நீங்க எடுத்து பாருங்களேன் என்ன சொல்லுது. பவுல் சொல்றார் அதுல 4:8,
ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்கள்
போதும். உன்னதத்தில் ஏறின உடனே அவர் என்ன பண்ணாரா, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. அது என்னன்னா, ஒரு ரோமன் கமாண்டர் அந்த ரோம்ல போய் போர் செய்து போர்ல மாபெரும் வெற்றியை சாதித்த பிறகு அந்த ரோம் நகரத்துக்குள்ள வருவாங்க. அப்பா பாப்பா அவங்களுக்கு இருக்குமே வரவேற்பு, ரெட் கார்பெட்டை போட்டு பூவெல்லாம் வீசி அதனோட வெற்றி ஊர்வலம். அது ஒரு வெற்றி ஊர்வலத்தில் அவர் ரதத்தில் வருவார், கையை விசிக்கிட்டு வருவார், ஒரே அவரை வாழ்க வாழ்கன்னு புகழும். அந்த வெற்றி ஊர்வலம் பரேடில் என்ன நடக்கும், புகழ்ச்சி மாலை மரியாதைகளுக்கு மத்தியில் அவர் ரதத்தில் வரும்போது அவர் வாங்கின கொள்ளைகள் எல்லாம் பின்னாடி வரும். கொள்ளையெல்லாம் எவ்வளோ சம்பாரிச்சாரு, எவ்வளோ கொள்ளையில் போரில் வென்றாரு, அதெல்லாம் வரும். அத்தோடு அந்த ராஜாக்களை முற்றிலுமா வென்ற ஒரு அடையாளம் என்ன தெரியுமா, அந்த சத்துரு ராஜாக்களையும் அவங்களுடைய பிரபுக்களையும் எல்லாம் உயிரோடு பிடிச்சிட்டு அடிமைகளா பிடிச்சிட்டு வரணும். ரோமுக்கு அடிமைகளா பிடிச்சிட்டு வந்து ரோம் வேலையை செய்ய வைக்கணும். அதுதான் பெரிய வெற்றி. அந்த மாதிரி ரதத்தின் இதுல கட்டி எடுத்துட்டு வருவாங்க, அந்த வீல்ல கட்டி அவங்களை இழுத்துட்டு வருவாங்க. அப்படி வரும்போது தான் ஈ லெட் த கேப்டிவிட்டி கேப்டிவ், அந்த வார்த்தை தான் பயன்படுத்துறார், சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. கிறிஸ்து ஒரு போரை செய்தாரு, நம்முடைய சத்துருக்கள் பிசாசு உலகம் சாத்தான் மரணம் நரகத்துக்கு விரோதமா சிலுவையில் அந்த போர் செய்து, கொலோசியர் 2:15 என்ன சொல்லுது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளிரங்கமாய் கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். சிலுவையில் மாபெரும் வெற்றி அவர் சம்பாதிச்சார். இப்போ என்ன சொல்கிறார் பவுல் இந்த எபேசியர் 4:8, அந்த சம்பாரித்த வெற்றியை இங்கே சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினா அந்த ரோமன் கமாண்டர் மாதிரி இவருடைய பரமேறுதல் வந்து இதுதான் பரேடு. இந்த பரமேறுதல்ல அவர் பரமேறி போகும்போது என்ன காட்டுறாரு, பரலோக எருசலேமுக்கு அவர் ரோம் நகரத்துக்கு போற மாதிரி தன்னுடைய சத்துருக்களை எல்லாம் ரதத்துல கட்டி அவருடைய அடிமைகளா அவர் ஊர்வலம் காட்டுற மாதிரி போனார். அவர் பரத்துக்கு ஏறும்போது போல தானே சொல்றாரு, பரத்துக்கு ஏறும்போது சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, அதாவது என்ன, அவருடைய பரமேறுதல் என்ன காட்டுது, இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய சத்துருக்களை எல்லாம் அவர் வென்று அடிமைகள் ஆக்கி அவருடைய ராஜ்யத்தின் அடிமைகளாக அவர்களை மாத்தி இழுத்துட்டு போறார். அதான் ஆவிக்குரிய விதத்தில் அவர் காட்டுறாரு பாருங்களா. இன்னுமே பிசாசும் சரி, உலகமும் சரி, சாத்தானும் சரி, மரணமும் சரி, நரகமும் சரி, இது எல்லாமே அவருடைய ராஜ்யத்தின் அடிமை, அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை நிறைவேற்றுகிற அடிமை நாய்களாக மாறிவிட்டது. இதெல்லாம் வென்று வெற்றி வேந்தனாக அவர் பரலோகத்துக்கு போறார். பகிரங்க வெற்றி விழா போலத்தான் அந்த பரமேறுதல். அவர் பரத்துக்கு ஏறும் போது சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, இது எவ்வளவு முக்கியம் நம்ம விசுவாசத்துல. சில நேரங்களில் பிசாசு கட்டுப்பாடு இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணுதுங்களே, உலகம் நம்மளை இவ்வளவு தொந்தரவு பண்ணுதுங்களே, நமக்கு எஞ்சி இருக்கிற பாவத்தோடு போராடுறதே வீணு போல இருக்குதேன்னு நம்ம நினைக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் கண்களை ஏறெடுத்து பார், உன் தேவன் பரமேறின தேவன். இந்த சத்துருக்களை எல்லாம் வென்று குவித்து தன்னுடைய ராஜ்யத்துக்கு பணி செய்யும்படிக்கு அடிமை நாயகளாக மாத்தின பரமேறின தேவன் அவர். அவரை நோக்கிப்பார். அந்த பரம ரோம்ல எல்லாரும் புகழ்ந்து போற்றி வரவேற்கிற மாதிரி நம்மளும் அவர் புகழணும், ஏன்னா எல்லாத்தையும் வென்ற தேவன். மூணாவதாக பரமேறுதல் நமக்கு என்ன சொல்லுது, நம்மளுடைய பரமேறுதல் மேல நம்ம வைக்கிற விசுவாசம், விசுவாசிகளாக நமக்கு ஒரு பூரண நீதி, நீதியினுடைய உறுதி நமக்கு கிடைக்குது. பாருங்க இந்த வசனத்தை நான் இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டது இல்லை. பரிசுத்தாவிய பத்தி பேசும்போது யோவான் 16:8 வசனத்துல என்ன சொல்றார் ஆண்டவர்,
அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
சரி, உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும்.
கவனிச்சு பாருங்களேன், நீங்க என்ன விசுவாசிக்காதனால பாவத்தை உணர்த்துவார், அதான் பாவம். நீதி, பரிபூர்ண நீதி என்னுடைய நிச்சயத்தை எப்படி உணர்த்துவார், இயேசுவை நான் நம்பினா இயேசுவில எனக்கு பரிபூர்ண நீதியினுடைய நிச்சயம் எப்படி எனக்கு கிடைக்கும், எதனால கிடைக்கும், என் பிதாவின் இடத்தில் நான் ஏறி போவதினால். பரிபூர்ண நீதியுடைய நிச்சயம் பரமேறுதல்னால கிடைக்குது அப்படின்றாரு. உங்களுக்கு ஆச்சரியமா இல்ல இந்த வசனத்தை நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டது இல்லைங்க. ஏன், எப்படி நீங்களோ நானும் கடவுள் கிட்ட எனக்கு பரிபூர்ண நீதி இருக்கிற நிச்சயம் நமக்கு எப்படி கிடைக்கும், என்னுடைய பரமேறுதல் மேல வைக்கிற விசுவாசத்தினால கிடைக்கும். ஏன், இயேசு கிறிஸ்து வந்து விசுவாசிகளுடைய பாவிகளுடைய பிரதிநிதியாக இந்த உலகத்துக்கு அவருடைய பணியை செய்ய வந்தார், பூரணமான நீதியை சம்பாதிக்க வந்தார். அவர் அந்த பூரணமான நீதியை சம்பாதிக்கலைன்னா அவர் பரமேற முடியாதே. இங்க அவர் வேலை முடிஞ்சிச்சுன்றதுக்கு தான் அவர் பரமேறுறது. ஆகவே அந்த அவர் பரமேறுறத என்ன நமக்கு உறுதியா சொல்லுதுன்னா, அவர் நமக்காக செய்ய வேண்டிய வேலையை பூமியில முற்றுமொழிய செய்து நீதியை சம்பாதித்து முடிச்சிட்டார். அதனால தான் அவரால் பரமேற முடியுது. நமக்காக பாவ பரிகாரம் செய்து முடிச்சாச்சு, நமக்காக பரிபூர்ண நீதியை சம்பாதிச்சாச்சு. அது கடவுள் மிகுந்த பிரியமா ஏற்றுக்கொண்டாரு. அது கடையாளம் என்ன, அதனால தான் அவர் பரமேறுறார். அந்த பரமேறுதலை நம்ம பார்க்கும் போது நமக்கு மிகுந்த உறுதி ஏற்படுத்தணும், எனக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள பரிபூர்ண நீதி இருக்கிறது. அதை பரிசுத்தாவி அவருடைய பரமேறுதலை பயன்படுத்தி நமக்கு அந்த நீதியினுடைய உறுதியை கொடுப்பாராம். அவர் சொல்றார் பரிசுத்தாவி வரும்போது அதை செய்வாராம். உங்களுக்கு ஆச்சரியமா இல்லை, நீங்களும் நானும் நம்முடைய விசுவாச பலவீனம் ஆகும்போது சில நேரங்களில் தப்புங்க செஞ்சிடறோம், பாவத்தில் விழுந்துடுறோம். அந்த நேரத்தில் என்ன நடக்குது, நரகத்திலேருந்து எல்லாம் எந்திரிச்சு வரும், பிசாசு வரும், பேய்கள் வரும், நம்முடைய சொந்த மனசாட்சியை நம்மளை குற்றப்படுத்தும். நீ கடவுள்கிட்ட எப்படி போறது, நீ எல்லாம் கடவுளுடைய பிள்ளையா, நம்முடைய நீதியோ நம்முடைய ஏற்றுக்கொள்ளப்பட்டனுடைய அஷூரன்ஸே நமக்கு போயிருது இல்லைங்களா. போயிட்டு நமக்கு ரட்சகரே தெரிய மாட்டேன்றாரு. தெரியறதெல்லாம் நம்ம பாவம் தான், நம்முடைய குற்றம் தான். அந்த குற்றம்ன்ற சாக்கடையில் மெத ஒலாவிக்கிட்டு, ஐயோ நம்ம இப்படி செஞ்சுட்டோமே, கடவுள் என் மேலே கோபமாக இருக்கிறாரு, கடவுள்கிட்ட நான் இந்த சாக்கடையிலேருந்து எப்படி எந்திரிச்சு வர்றது, உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்குங்களா? நான் எப்படி இப்படி தப்பு செஞ்சுட்டேனே, ஆண்டவர்கிட்ட நான் திருப்பி எப்படி வர முடியும், என்ன குற்றமாக இருக்குதே, நான் என்ன எப்படி வர்றது, எனக்கு இறக்கமோ சகாயம் செய்யும் கிருபையோ நான் எதனால பெறுவது? கடவுள் சொல்றாரு, பரமேறுதலை பார், பரமேறுதலை நோக்கி பார், அது உனக்கு உறுதி அளிக்கும். உனக்கு பூரணமான நீதி இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்குது. கண்களை ஏறெடுத்து பார். பரலோகம் கொடுக்கிற மிகப்பெரிய சிறந்த ப்ரூஃப் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ரைச்சியஸ்னஸ். அவருடைய நீதி, அவருடைய கீழ்ப்படிதல், உனக்கு பிதா கிட்ட பரிபூர்ண நீதியும் அனுகிரகத்தையும் சம்பாதித்திருக்கிறதுக்கு பரலோகமே கொடுக்குற ப்ரூஃப் என்ன? அவர் பரத்துக்கு ஏறெடுத்து கொள்ளப்பட்டது. பாருங்களேன், நீ கடவுள்கிட்ட தைரிய விசுவாசத்தோடு வரலாம், எந்த குற்ற நிலையில இருந்தாலும் வரலாம். ஆமாம், நான் பாவம் செஞ்சிட்டேன், அதுக்காக நான் மனம் திரும்புகிறேன், வருத்துறேன் பாவத்துக்காக. பிதா கிட்ட நானா, என் பிதா கிட்ட நான் வர்றது இயேசு கிறிஸ்து எனக்காக சம்பாதிச்ச பரிபூர்ண நீதியின் அடிப்படையில் வர. அவருடைய பிள்ளையாக, தத்தெடுத்து கொல்லப்பட்ட பிள்ளையாக வருகிறேன். அவர் வரும்போதெல்லாம் எனக்கு அனுகிரகம் காட்டுகிற தேவன், இறக்கத்தையும் சகாயம் செய்யும் கொடுக்கிற கிருபையை கொடுக்கிற தேவன் அப்படின்ற உறுதியை அளிக்கக்கூடியது என்ன? நம்முடைய தேவன் பரமேறின தேவன். அது ஒரு ப்ரூஃப், அது பரலோகத்தின் பெரிய ப்ரூஃப். வேற என்ன வேணும் நமக்கு கன்வின்ஸ் பண்றதுக்கு? இதுதான் பெரிய ப்ரூஃபா சொல்லப்படுது. நாலாவதாக பரமேறுதல் நமக்கு என்னங்க சொல்லி கொடுக்குது? பரலோகத்தின் சகல ஆசீர்வாதங்களும் நம்ம பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் நம்ம மேல இருக்கோன்றது உறுதி அளிக்கிறது. பாருங்களேன், இது அழகாக ஆண்டவர் அவருடைய தோட்டத்திலேயே அதை காட்டுறாரு. பரலோகத்துக்கு போகும்போது, இப்படி பரமேறும் போது எந்த தோட்டத்தில் அவர் போனாரா? லூக்கா 24:50 நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. லூக்கா 24, அந்த சுவிசேஷம் முடியறதே அந்த வசனத்தில் முடியுது. பின்பு அவர் பெத்தனியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி என்ன பண்ணாரா? அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்து கையை எடுத்துரல, அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். சீஷர்கள் இயேசு பரமேறும் போது அவங்க கண்ட கடைசி காட்சி என்ன? எந்த தோற்றத்தில் அவர் நம்மளை விட்டு போனாரு? அவர்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தோற்றத்தில். யோசிச்சு பாருங்க, அவர்களை எல்லாரையும் ஆசீர்வாதமான ஒரு தோற்றத்தில் தான் அவர் போனார். இப்படிதான் பார்த்தாங்க, நமக்கு அது சந்தோஷமா இல்லை? இவ்வளோ உயரத்துக்கு ஏறெடுத்து கொள்ளப்பட்டு முடிசூட்டின இறையாண்மை உள்ள தேவன், சகலத்தையும் வென்ற வெற்றி வேந்தன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தோற்றத்தில் பரலோகத்துக்கு போனார். அதனால தான் எபேசியர் மாதி புத்தகத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ள நமக்கு பரலோகத்தில் சகல ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. 2 Timothy 1:3 அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு ஜீவனுக்கும் தேவ பக்திக்குமான சகலத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஏன் அந்த பரலோகத்துக்கு ஏறி போனவர் அந்த பரலோகத்தில் இருந்து நம்மளை பார்க்குற பார்வை தோற்றம் என்ன? நம்மளை தொடர்ந்து ஆசீர்வதிக்கணும்ன்ற பார்வை தான். அது எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டு போல, உலகத்தை ஆசீர்வதிச்சுட்டு போல, அவர் தன்னுடைய மக்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே போனார். அவரை மக்கள் இது எவ்வளோ ஆசீர்வாதமானது. அந்த ஆசீர்வாதிக்கிற தேவன் வந்து நம்மள சம்பந்தம் இல்லாத ஒரு ஆவி இல்லை. பாருங்களேன், இயேசு மாறி போகும்போது திடீர்னு அவர் ஆவியாக மாறி போயிடல, அவர் மனுஷனாக மனுஷ உரும மகிமைக்குள்ள போகும்போது அவர் அப்படியே உருமாறி இல்லை. நம்ம வச்சிருக்கிற அதே சரீரத்தோடு தான் அவர் பரமேறினார். புரியுங்களா? அவர் உயர்த்தப்பட்ட அதே சரீரத்தோடு, அந்த சரீரத்தில் அவர் கிடைச்ச அந்த அனுபவம், மனித அனுபவம் பரிதபிப்போடு தான். இது ரொம்ப முக்கியம் நம்ம புரிஞ்சுக்கிறது. பிதாவுடைய பரமேறி போய் பிதாவுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் மனுஷன், தேவ மனுஷன். நம்முடைய மனித உருவத்தோடு, இயற்கையோடு, சரீரத்தோடு போனவர். அதனால என்ன நமக்கு? எபிரேயருக்கு எழுதினவர் சொல்றாரு, எண்ணில் அடங்காத முடிவில்லாத பரிதபிக்கிற கிருபையும் ஆசீர்வாதமும் நமக்கு கேரண்டியாக உண்டு. அவர் அதை காட்டும்படிக்குத்தான் ஆசீர்வதிச்சுக்கிட்டே பரமேறினார். எப்போ அப்போதான் அந்த தோட்டத்தில் தான் உட்காந்துருக்கிறாரு. நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு தான் சகலத்தையும் ஆளுகிறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு தான் பரிந்து இன்னும் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். அவர் பிதாவின் வலது பாசத்தை உட்கார்றது, பரிந்து பேசுறது, பரிசுத்தாவி அனுப்புறது, இது எல்லாமே எதுக்காக செய்கிறாரு? நம்மளை ஆசீர்வதிக்கணும். பரலோகத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் நம்மளை ஆசீர்வதிக்கணும். பரிதபிக்கிற தேவனாக அந்த பாஸ்டர்ல நமக்கு உட்கார்ந்து இருக்கிறார். அதை நம்ம பார்க்க போறோம். அஞ்சாவதாக அந்த பரமேறுதல் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? நமக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு முன்பதாக நம்முடைய முன்னோடியாக பரலோகத்துக்கு போனார். He went as a forerunner. பாருங்களேன், எப்படி உயிர்த்தெழுதல் அவர் தான் முதல் கனியோ, பரமேறுதல்லையும் நமக்கு அவர் தான் முதல் கனி. பாருங்க, இது ரொம்ப விசேஷமா நமக்கு மாத்தணும். அதை தானே யோவான்ல அழகா அவர் சொன்னார். யோவான் 14 அதிகாரத்துல, உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏன் ஆண்டவரே? எல்லாம் எதை நினைச்சாலும் கலக்கம் தான் வருது எனக்கு உலகத்துல, வெறும் கலங்கிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன் கலங்க கூடாது? கண்களை ஏறெடுத்து பார். ஏன்? என் பிதாவினுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு. அது இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் முன்னாடி போறேன். ஏன் போறேன்னா, அந்த ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போறேன். உங்களுக்கு ஒரு முன்னோடியாக போறேன். அங்க போய் நான் ஆயத்தம் பண்ணி நான் வந்து உங்களை அங்க கூட்டு போவேன். நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு. இயேசு பரலோகத்துக்கு போனது, பரமேறி போனது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்? அவருடைய பரமேறுதல் உண்மையான விசுவாசிகளுடைய எல்லாருடைய பரமேறுதலை உறுதிப்படுத்துகிறது, கேரண்டி பண்ணுகிறது. இயேசு பரமேறி போயிட்டாரா, நான் உண்மையான விசுவாசியா இருந்தாலும் நானும் பரமேறி போவேன். அதனோட கேரண்டி தான் அந்த பரமேறுதல் நமக்கு காக்குது. ஏன்? அவர் வந்து ஒரு தனி நபராக பரமேறி போவில்லை, ஒரு ஃபெட்ரல் ஹெட். வேதம் எந்த அளவுக்கு கூட சொல்லுதுன்னா, வேர்ச்சுவலி மிஸ்டிக்கலி பொசிஷனலின்னு வாங்க, ஒரு தியாலஜிக்கல் வேர்ட்ஸ், நம்மளை வந்து தன்னுடைய நெஞ்சில சுமந்த பிரதான ஆசாரியர் மாதிரி நம்மளை பொசிஷனலாக அவர் கூட்டு போயிட்டாராம் ஏற்கனவே. அதனால தான் எபேசியர் 2:6 என்ன சொல்லுது? அவருக்குள் உயிர்த்தெழப்பட்டு பரலோகங்களில் அமர்த்தப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துக்குள்ள. பாருங்களா, ஏன்னா நம்மளோடு அவருக்குள்ள நமக்கு இருக்கிற இணைப்புனால, அவர் பரமேறி போனதுனால நம்முடைய பரமேறுதல் உறுதிப்படுத்தாச்சு. கடவுள் இயேசுக்குள்ள என்னென்னலாம் செய்தாரோ அது நமக்கும் ஆன மாதிரி. இயேசு மரித்தாரா, நம்மளும் மரி. இயேசு சிலுவையில் அறையப்பட்டாலும் நம்மளும் சிலுவையில் அறையப்பட்டோம். இயேசு அடக்கம் பண்ணப்பட்டாலும் நம்மளும் அடக்கம் பண்ணப்பட்டோம். இயேசு உயிர் தெழுந்தாலும் நம்மளும் உயிர் தெழுந்தோம். இயேசு பரமேறினாரா, நம்மளும் பரமேறிட்டோம். பாருங்களா, பரமேறிட்டோம். அதான் இயேசுடைய பரமேறுதல் நமக்கு பரலோக கதவு நித்தியமாக திறந்தாச்சுன்றத நமக்கு காட்டுதுங்க. எவ்வளோ அழகாக அவர் சொல்கிறார், நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஏன்னா அவருக்கு நமக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குது, அது ஆயத்தம் பண்ணுறதுக்கு வேலை இருக்குது. இங்க நமக்கு பூரண ரட்சிப்பை சம்பாதிக்கிறதுக்கு பூமியில எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. ஆனா அந்த பூரண ரட்சிப்பை நம்ம வாழ்க்கையில பழிக்க செய்யணும்னா அவர் பரலோகத்துக்கு போய் தான் பழிக்க செய்யணும். அதுக்காக பரலோகத்துக்கு போய் அவருடைய பரமேறுதல்லையும், அவருடைய பரிந்து பேசுதல்லையும், அவருடைய பிதாவின் வலது பார்சத்தை உட்கார்றதையும், ஆவியை அனுப்புறதுனாலையும் அவர் வாங்கின ரட்சிப்பை பழிக்க செய்யணும். அதுக்காக நான் முன்னோடியாக முன்னாடி போறேன்பா, ஆயத்தம் பண்ண போறேன். ஒரு அழகா ஒரு வீட்டில் ஒரு விருந்தாளி வர்றதுக்கு முன்னாடி விருந்து அளிக்கிறவர் போய் ஆயத்தம் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தை. யோசிச்சு பாருங்க, சில பேர் கெஸ்ட் வரும்போது ப்ரிப்பரேஷன்ஸ் ரொம்ப பண்ணுவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாலா ஒரு மிச் லஷ்ஷு அவங்க யாராவது வந்துட்டாங்கன்னா வரணும்னு இருந்தா என்ன பண்ணுவோம் நாங்கள்? உடனே நான் முன்னாடியே வீட்டுக்கு ஓடிடுவேன், செஷன் இருந்தாலும் இல்லைங்களா. அவங்க போய் வீடெல்லாம் ரெடி பண்ணணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணுறது மாத்திரம் இல்லை, எங்கள் ஒய்ஃபு யாராவது வந்தாங்கன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். அவங்களுக்கு திறக்கும்போது கேட்டு கரெக்டாக வரணும், அங்கே வரும்போது லைட்டு கரெக்டாக இருக்கணும், அங்கே போட்டிருக்கிற டோர் மேட்டு க்ளீனாக இருக்கணும், சும்மா அழுக்காக இருக்கக்கூடாது, க்ளீனாக இருக்கணும். அவங்க வந்து சோஃபாவில் உட்காரும்போது சோஃபாலாம் க்ளீனாக இருக்கணும். அதனால நான் செலவு செஞ்சு புது சோஃபா கவரை வாங்கி போடணும். வாங்கி போட்ட உடனே அவங்களுக்கு ஸ்டார்டர் என்ன, இது வெல்கம் ட்ரிங்க்ஸு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, அப்புறம் சாப்பாடு, வாழை இலையில் சாப்பாடு, அதில் பல ஐட்டம்ஸ், அவர் 2-1 சாப்பிட்றதே பெருசு ஆனாலும் இருக்கணும். எல்லாம் சாப்பாடு ரெடி, எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு, டெசர்ட்டு எல்லாம் அதெல்லாம் பண்ணியாச்சு. எல்லாம் பண்ண பிறகு கடைசியில் கெஸ்ட்டு வரார். அவர் வந்த உடனே எல்லாம் ரெடி, வெல்கம், வாங்க, எல்லாம் ரெடி, வெல்கம். அந்த மாதிரி நம்ம உலகத்திலேயே நம்ம யோசிக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், அதை விட 1000 மடங்கு இயேசு என்ன பண்ணுறாரு? ஒரு கண்ணும் பார்த்துருக்க கூடாது. நம்ம கெஸ்ட்டை சர்ப்ரைஸ் பண்ணோன்னு பார்க்கணும். எங்களை அவங்களை ஆச்சரியப்படுத்தணும்னு பார்க்குறோம், அவங்க ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லணும்னு பார்க்குறோம். அந்த மாதிரி எத்தனையோ நம்மளால் நினச்சி பார்க்க முடியாமல் வேதம் என்ன சொல்லுது, ஒரு கண்களும் பார்க்காம ஒரு காதும் கேட்காத விதத்தில் அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணுறார். இதை ரொம்ப அழகாக பிடிச்சவர் ஜான் பனியன் தான். மோட்ச பயணத்தில் இன்னும் படிச்சுட்டு வரோம், கடைசியில் வரோம். அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது, சரீரத்தை எல்லாம் இந்த உலகத்தில் விட்டு போகும்போது பரலோக கதவுல போய் நின்ன உடனே இயேசு கிறிஸ்து அந்த பரலோக கதவை நமக்கு திறக்கும். அங்கே நின்றுகிட்டு அவர் ஜான் அந்த கிறிஸ்தியான எல்லாம் ரெடியாக இருக்கு, யுவர் வெல்கம், ரெடியாக இருக்கு. நம்ம வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறோமே, அந்த மாதிரி எல்லாம் ரெடியாக இருக்கு, வெல்கம். அதை உறுதிப்படுத்தணும் என்பதற்காக நம்முடைய முன்னோடியாக பரலோகத்துக்கு போயிருக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன். ஆகவே பரமேறுதல் நமக்கு என்ன உறுதிப்படுத்துது, நம்முடைய பரமேறுதலையும் உறுதிப்படுத்துது, அவருடைய பரமேறுதல். இதுதாங்க பரமேறுதலுடைய அர்த்தம். யோசிச்சு பாருங்க, வேற என்னங்க நமக்கு வேணும்? இதை யோசிச்சு பார்த்து, இதான் விசுவாச பொருளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கண்களை ஏறெடுத்து பார்த்து இதை நீங்கள் தியானித்து இதை சிந்தித்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் விடை இங்கே இருக்குது. யோசிச்சு பாருங்கள், என்னங்க பிரச்சனை உங்களுக்கு இன்னைக்கு காலையில்? உலகத்தில் அது நடக்குதே, இது நடக்குதே, குடும்பத்தில் அது நடக்குதே, வாழ்க்கையில் இது நடக்குதே, பரமேறுதலை பாருங்கள். அது எல்லாத்தையும் கிறிஸ்து வந்து உயர்த்தப்பட்டு அந்த சராசரத்தின் ராஜாவாக இறையாண்மை தேவனாக அமர்த்தப்பட்டு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சகலமோ, நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் வருகிற எல்லாமே நம்ம நன்மைக்காக அனுப்புறவர் தான் அங்கே பரமேறி முடிசூட்டப்பட்டிருக்கிறார். அவர் அமிஞ்சி நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் வராது. அந்த பரமேறுதல் கண்ணால் நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு உண்மை. அவர் தான் ஆட்சி செய்கிறார், அவர் தான் இந்த உலகத்தை அண்ட சராசரத்தை ஆளுகிற தேவன். படிப்படியாக ஏறி போய் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கார் நம்ம கண் முன்னாடி. இல்லை நமக்கு நம்ம விசுவாசத்தில் போராடுறோமா, உலகத்தில் போராடுறோமா, பாவம் பிசாசு உலகம் நம்மளை இவ்வளோ தொல்லை பண்ணுதேன்னு போராடுறோமா, அந்த பரமேறுதல் நமக்கு என்ன சொல்லுது? கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு நம்மளை என்ன பிரிக்க முடியும்? ஏன் இது எல்லாத்தையும் வென்றவர் அவர், இந்த பாவத்தை உலகத்தை பிசாசை எல்லாத்தையும் நம்முடைய விசுவாச வளர்ச்சிக்காக, பொறுமையின் வளர்ச்சிக்காக, பரலோகம் போய் சேர்வதற்காக சாதனமாக, அடிமை நாய்களாக பயன்படுத்தி வருகிறாரா அந்த வெற்றி வேந்தன் தேவன். யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை அஷூரன்ஸ் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். இந்த நேரத்தில் கம்யூனியனுக்கு வரும்போது குற்றம் உங்களை வாட்டலாம், எஞ்சி இருக்கிற பாவம் உங்களை வாட்டலாம். விசுவாசத்தோடு அந்த பரமேறுதல் பார்க்கும்போது அவர் யோவானில் சொல்லியிருக்க மாதிரி பரிசுத்தாவி என்ன செய்கிறாராம், நீதியை பற்றி அவங்களுக்கு உணர்த்துவாராம். எப்படி உணர்த்துவார்? இயேசு கிறிஸ்துக்குள்ளே எனக்கு நித்திய நீதி இருக்கு, கடவுளுக்கு முன்பதாக நான் நீதிமானாக்கப்பட்ட, தத்தெடுத்து கொள்ளப்பட்ட, கடவுளுடைய சுதந்திரவாளியாக எப்பவும் பரலோக அனுகிரகம் பெற்றவனாக இருக்கிற. அதுக்கு ஆதாரம் என்ன? பரலோகத்தின் ப்ரூஃப் என்ன? இயேசு கிறிஸ்துவை பரமேறதுல காட்டுறார். அதை பாரு, உனக்கு நித்திய நீதி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்ற சந்தோஷத்தோடு நீ இருக்கலாம். அதுதான் உறுதி அளிக்கக்கூடியது. எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு கவலையா? என்ன செய்வேன், அந்த கவலை, இந்த கவலை, அந்த தேவை இருக்குன்னு நான் யோசிக்கிறீங்களா? என் கஷ்டம் யார் புரிஞ்சுக்குவாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இந்த பரமேறி போன தேவன் எந்த தோட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு? உங்களை ஆசீர்வதிக்கிற தோட்டத்தில் இருக்கிறார். எப்பொழுதும் உங்களுடைய அவர் செய்கிறதெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் முடியும். அவருடைய உங்கள் துக்கம்லாம் சந்தோஷத்தில் தான் முடிகிற ஒரு தேவன் மேலே உட்காந்துருக்கிறார். பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், அவர் மனுஷனாக உட்காந்துருக்கிறார். உங்களை புரிஞ்சு எல்லையற்ற அனுதாபத்தோடு அவங்களுக்கு வர ஒரு பெருமூச்சோ, ஒரு வேதனையோ, ஒரு கண்ணீரோ அவருக்கு தெரியாமல் இல்லை. அந்த பெருமூச்சோடு எல்லாம் அறிஞ்சு தெரிஞ்சு உணர்ந்து, அவர் உணர்றது மாத்திரம் இல்லை, அவர் அது 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 குறித்து ஏதாவது செய்யக்கூடிய வல்லமை உள்ள தேவன். அவர் இருக்கும்போது என்னங்க? யோசிச்சு பாருங்களேன், ஒரு வேளை சில நேரங்களில் பாடி உடம்பு சரியில்லாமல் போய் கஷ்டம் வந்து இப்போ சில பேர் ஷேர் பண்ணுற மாதிரி, இந்த வியாதி என்னை கொண்டுகிட்டு இருக்கே, நான் சீக்கிரம் செத்துருவேனான்னு எனக்கு பயமா இருக்கேன்னு நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா யோசிச்சு பாருங்க, அவர் பரமேறி போன தேவன் உங்களுக்கு முன்னோடியா போயிருக்கிறார். எந்த நிமிஷம் இந்த உலகத்துல நம்ம கண்ணை மூடுறோமோ, சரிங்களா, இப்போ உடம்பு சரியில்லாம சில பேர் எந்த நிமிஷம் கண்ணை மூடுறோமோ அந்த நிமிஷம் வெல்கம், எல்லாம் ரெடி, எல்லாம் ரெடி. உனக்காக ஒரு கண்ணும் கேட்டிருக்காது, ஒரு காதம் கேட்டிருக்காது, ஒரு கண்ணும் பார்த்துருக்காது. அப்பேற்பட்ட பரலோகத்தை ரெடி பண்ணி முன்னாடியே போய் ரெடி பண்ணி நான் வச்சிருக்கிறேன். வெல்கம் அப்படின்ற ஒரு தேவன் நமக்கு இருக்கும்போது வேற என்ன குறை? யோசிச்சு பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கும்போது இன்னொரு பாட்டம் பாடலாம், என் மீட்பர் பரமேறி போயிருக்கும்போது எனக்கு என்ன குறை உண்டு? அப்பேற்பட்ட பரமேறின தேவன். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம், அதுக்கு அர்த்தத்தை பார்க்கிறோம். மூணாவது அதனோட விளைவு, இந்த பரமேறுதல உண்மையா புரிஞ்சுக்கிட்டா நமக்கு நம்ம என்ன செய்யணும், இது என்ன விளைவில் விடணும். அந்த சீஷர்களுக்கு என்ன செஞ்சிச்சோ அதுதான் நமக்கு செய்யணும். என்ன செஞ்சிச்சு தெரியுமா? இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஆளுங்க ரெண்டு காரியத்தில் ஈடுபட்டாங்க. உண்மையான ஆராதனை, உலகம் முழுவதுமான சுவிசேஷ பணி. பாருங்களேன் லூக்கா 24:58-52 அதுதான் அந்த சுவிசேஷம் முடிகிற கடைசி வார்த்தை. என்ன பண்ணாங்களாம் போய் இது முடிஞ்ச பிறகு?
நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள்.
அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். இது ரொம்ப வித்தியாசமான ஆராதனை இது. ஏன்னா இது வரைக்கும் அவர் சரீரப்பகமா அவரை பார்த்து ஒருவேளை அவர் ஏதாவது அற்புதம் செஞ்சு மறுரூபம் ஆனார்னா கொஞ்சம் ஆராதனை செஞ்சாங்க, இவர் மெய்யாகவே தேவகுமாரன்னு. ஆனால் இப்போ அவர் கண்ணில் இல்லை, கண்ணில் பார்க்கலை, அவங்க கண்ணில் பார்க்கலை. யூதருங்க இவங்க தேவனன்றி வேற யாரையும் ஆராதனை செய்யக்கூடாதுன்னு படிச்சுக்கிட்ட அவங்க அவங்க இவங்க தான் முதல் தடவை இந்த பரமேறின கண்ணில் புலப்படாத பரமேறி மகிமைப்படுத்த கிறிஸ்துவை இவங்க ஆராதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாருங்களேன் கண்ணில் தெரியலை, எந்த கிறிஸ்து நமக்கு மத்தியில் பிறந்தாரோ, நமக்கு மத்தியில் நமக்காக வாழ்ந்தாரோ, நமக்காக மரித்தாரோ, உயிர்த்தெழுந்து பரமேறினாரோ, அந்த கிறிஸ்துவை பரம பொருளாக ஆராதனை பொருளாக பார்த்து அவர் ஆராதிச்சாங்க. அந்த ஆராதனைக்கு தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம். இப்பே பெரிய காரியம் செய்த தேவனுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவர் உயர்ந்த வானத்தில் உயர்த்தப்பட்டு பரலோகத்தில் எல்லா தேவதூதர்கள்னாலும் யோசிச்சு பாருங்க, திரளான சேனை அவங்க எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டியானவரை பார்த்து என்ன புகழ்றாங்களாம். ரெவலேஷனில் ஒரு சில காட்சிகள் நமக்கு காட்டப்படுகிறது, ஆட்டுக்குட்டியானவர் எல்லாவற்றுக்கும் பாத்திரமானவர், அவருக்கே கனமும் மாட்சிமையும் மகிமையும் கன வல்லமையும் ஐஸ்வர்யமும், அவங்களுக்கு வார்த்தைகள் இல்லை, புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஸ்தோத்தரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உண்மையான ஒருத்தர் சொல்றார், இன் அ வெரி ரியல் சென்ஸ் ஃபேத் இன் த அசென்ஷன் பிரிங்ஸ் அவுட் ஆஃப் த பிலீவிங் ஹார்ட் தி சென்ஸ் ஆஃப் வர்ஷிப் அண்ட் ஜாய் அண்ட் வண்டர் அட் த எக்ஸால்டட் கிரைஸ்ட் இன் க்ளோரி. உண்மையா பரமேறுதல ஒரு இருதயம் விசுவாசிச்சுன்னா இப்படிப்பட்ட அதிசயமோ ஆச்சரியமோ ஆராதனையோ அந்த இருதயத்துல வராமல் இருக்கவே இருக்காது. உங்க இருதயம் இந்த காலையில கிறிஸ்துவை ஆராதிக்கலைன்னா என்ன அர்த்தம்? பரமேறுதல நீங்க நல்லா யோசிச்சு விசுவாசிச்சது இல்லை. இப்பேற்பட்ட தேவனாயன் தேவன், பரமேறின தேவன் இதெல்லாம் செஞ்சிருக்காரு, இதெல்லாம் எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா, ஆசீர்வாதத்தின் தோட்டத்தில் இருக்கிறாரா, யோசிச்சு பாருங்களேன். அவரு நம்ம எப்ப பார் கீழே இயேசுடைய மரணத்தை நினைக்கணும் தான், தாழ்மை கோலத்தை நினைக்கணும் தான். அவர் தாழ்மை கோலத்திலேயே இன்னும் இல்லையே, அவர் பரமேறி போன தேவனாச்சே. நம்ம ஆத்மாவை கண்களை ஏறெடுத்து பார்ப்போமா? வானங்களில் ஏறிப்போன தேவன், தெய்வத்துவத்துக்கு ஒப்பாக பற மேகங்களில் எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவனாச்சே, வெற்றி வேந்தனாச்சே. அவர் பரலோகத்தில் நம்ம இயற்கையில் நம் சார்பாக நம் பிரதிநிதியாக நம்மளை எப்போதும் ஆசீர்வதிக்கிற நோக்கத்தோடு நமக்காக ஒரு இடத்த பரலத்தை ஆயத்தம் பண்ணும்படிக்கு பரலோகத்துக்கு ஏறிப்போன தேவனாச்சே, அவரை நம்ம ஆராதிக்காமல் இருக்கலாமா? பரிசுத்தாவி அந்த பிரதான ஆசாரியர் அந்த ஆலயத்துக்குள்ள போற மாதிரி தன் நெஞ்சில முத்தா சுமந்து போற மாதிரி நம்மளை சுமந்து போயிருக்கிறாரு. அவர் போனது நம்முடைய பரமேறுதல உறுதிப்படுத்துகிறது. எலைஜா எலிஷா நமக்கு ஞாபகம் வருது. எலைஜா வந்து பரமேறி போறாரு, அவருக்கு எலிஷாக்கு தெரிஞ்சிச்சு. என்ன பண்ணார் தெரியுமா? அவர் விடவே இல்லை, கூடியே போயிட்டு இருப்பார். உடுப்பா நான் போனோன்னா விட மாட்டேன்றாரு. ஐயோ எங்க அப்பாவே என்னென்னவோ பேர் புகழ்றாரு அவரு. அப்பாவே அப்பாவே, இஸ்ரவேலின் ரதமே, இஸ்ரவேலின் இராணுவமே, நீங்க தானே என் பலமே அப்படின்றார். அந்த மனுஷன் இயேசுவை நம்ம எவ்வளோ புகழணுங்க, பரமேறி போன இந்த தேவனை எவ்வளோ ஆராதிக்கணுங்க. நம்ம தோமா விழுந்து என் தேவனே என் ஆண்டவரே அப்படின்னு அவரை புகழ வேணாமா, அவரை துதிக்க வேணாமா? தேவ தூதர்கள்லாம் அவங்க துதிக்கிறாங்க. ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க, நான் அடிக்கடி யோசிச்சு பார்த்துருக்கேன், உங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன். அவர் பரத்துக்கு ஏறி போகும்போது பரலோகத்துக்குள்ளே போகும்போது எப்படி இருந்திருக்கும் அந்த காட்சி, யோசிச்சு பாருங்க, அங்கெல்லாம் ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு இருக்கு, விரல விரல கசக்கிக்கிட்டு. யாரு? ஆபிரகாமு, மோசே, அவங்க எல்லாம் அட்வான்ஸ் கிரெடிட்ல போயிருக்கிறாங்க, இவருடைய பணியை நம்பி போயிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாத்தையும் வென்று சாதித்து உள்ள வரும்போது அவங்களுடைய புகழ்ச்சி எப்படி இருக்கும்? மோசே எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு அவர் ஆராதிச்சுக்கிட்டு புகழ்ந்து வரவேற்க மாட்டாங்க. தேவ தூதர்கள் திரளான தேவ தூதர்கள் என்ன புகழ்ந்து, பிதாவுடைய முகத்தில் பெருமையும் ஆனந்தமும் துதியும் எப்படி இருக்கும்? இது சங்கீதக்காரன் 24 சங்கீதம் 7 அவர் எழுதுறாரு, வாசல்களே உயருங்கள், தலையை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். இந்த ராஜா வராரு உள்ள பரலோகத்தில், பரலோகத்து எருசலேமுடைய கதவுகள்லாம் திறந்து ரெட் கார்பெட் வெல்கம் அவருக்கு. இன்றளவும் அவர் புகழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு இடம். அந்த பரலோகத்துக்கு போகிறாங்களா நம்ம? அதுக்கு போனோம்னா இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணும் அந்த பாட்டு. அவர் ஆராதிக்கணும், அவர் ஆராதிக்கணும், நம்ம மேலே கண்களை ஏறு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும். அந்த அதனால தான் பவுல் மாதிரி அடி வாங்கிக்கிட்டு சவுல் சீலாசு கண்களை ஏறெடுத்து பார்த்தாங்க. பரத்துக்கு ஏறி போனவர் இதை அனுமதிச்சிருக்கிறாரு. அவர் அண்டி ஒருத்தர் என்னை தொட முடியுமா? என் முடி ஒன்று விட முடியும், விழ முடியுமா? இல்லையே, அவர் ஆளுகிறவர் ஆச்சே, பரத்துக்கு ஏறி போனவர். ஒன்றும் கீழே பார்த்து எதுலேயுமே அவங்க மசியில், ஏன் கண்களை ஏறெடுத்து பார்த்தவர்கள். அவ்வளோதான், உலகத்தையே மாற்றி விட்டுட்டாங்க. நம்ம அப்படி இருப்போமா? முதலாவது அவர் ஆராதிச்சாங்க, ரெண்டாவது நம்மளும் அதை செய்யணும். ரெண்டாவது ஆராதனையோடு அவங்க நிறுத்தலையே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை ஆரம்பித்து பார்க்குறோம். நம்ம ஆவியில் நிறைஞ்சிருந்து, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆவியில் நிறைஞ்சிருந்து எருசலேமை தொடங்கி யுதேயா சமேரியா உலகம் முழுவதும் அவருக்கு சாட்சியாக இருந்தாங்க. தான் அவங்க செஞ்சது. குட்டி ஜனங்க தானே, அவனால் என்ன செய்ய முடியும்? பேச வராதே. இந்த பக்கம் பார்த்தா கிரேக்கு படிப்பு படிப்பாளிங்க, இந்த பக்கம் பார்த்தா ரோமர் இராணுவம், இந்த பக்கம் யூதருங்க மதம் எதிர்ப்பு, இதுக்கெல்லாம் குட்டி ஜனங்க என்ன செய்ய முடியும்? பரமேறின தேவன் எங்களோடு இருக்கிறார். அதை பார்த்தவங்க தான், கீழே எதுவுமே பார்க்கல, மேலே பார்த்துக்கிட்டே உலகத்தை ஜெயித்தாங்க, உலகத்தையே மாத்திட்டாங்க. அந்த பணி தான் உங்களுக்கும் எனக்கும் பரமேறின தேவன் சபையாக கொடுத்துருக்கிறார். பரமேறின தேவன் தன்னுடைய சபையை இந்த பணியை நிறைவேற்ற தேவையான எல்லா வல்லமையும் கொடுக்குறாங்க. இதை நம்புகிறோமா நம்ம? நம்மளால் முடியுமா? குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு ஓடி இல்லாமல் நம்ம நினைக்கிறோம். இல்லை, அது இல்லை நம்ம வேலை. நம்ம எருசலேம் தொடங்கி யுதேயா தொடங்கி உலகம் முழுவதும் உலகத்தின் எல்லை வரைக்கும் நம்மளுடைய சுவிசேஷம், இந்த சுவிசேஷம் பரப்பணும்னு நம்மளை அழைச்சிருக்கிறார். அந்த காட்சி நமக்கு இருக்கா? அந்த பாரம் நமக்கு இருக்கா? அதனால தானே பரிசுத்தாவி அனுப்பியிருக்கிறாரு. ஒருத்தர் சொல்றாரு, அவர் பரத்துக்கு ஏறி போனது நம்மளை உலகத்துக்குள்ள ஆராதி உலகத்துக்குள்ள அனுப்பி அவரை ஆராதித்து அவருக்கு சாட்சி கொடுக்கணும்னு அனுப்பிச்சிருக்கிறார். இதுதான் அங்கே பெரிய டாஸ்க். அவருடைய பரமேறுதல்லையும் மீண்டும் வருவதுக்கு நடுவில் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வேலை என்ன? அவருக்காக சாட்சி கொடுக்கணுமே. பரமேறுதல் நமக்கு அவர் முழுமையான ரட்சிப்பை சம்பாரிச்சிட்டார் முடிஞ்சதுன்னு சொல்லுது. அதே நேரத்தில் அந்த ரட்சிப்பு அறிவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதுன்னு சொல்லுது. அதை அறிவிக்கணுமே. அதான் நம்முடைய வேலை, ரெண்டு வேலை. அவரை ஆராதிக்கணும், பரமேறின தேவனை அவருக்காக சாட்சி கொடுக்கணும். என்ன செய்வோம் நம்ம? எக்ஸ்கியூசஸ், இந்த வருஷமாவது ஸ்டாப் பண்ணுவோமா? ஐயோ, எனக்கெல்லாம் பேச முடியாதுங்க, எனக்கெல்லாம் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாதுங்க, பப்ளிக்கில் பேச முடியாதுங்க, எனக்கெல்லாம் சந்தர்ப்பம் இல்லைங்க. இல்லைங்க, ஒருத்தர் சொல்கிறாரு, நம் வாழ்க்கையில் ஒரு நாள் போகிறதில்ல அவருக்கு சாட்சி கொடுக்காம சந்தர்ப்பம் கிடைக்காம. ஒரு நாள் இருக்கிறது இல்லை. ஆக்சுவலாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சுற்றி இருக்கிற மக்கள், நம்ம குடும்பம், நம்ம நேபர்ஸு, நம்ம பிள்ளைகள் இயேசுக்கு சாட்சியாக வாழ்கிறோமா, சாட்சி இல்லாமல் வாழ்கிறோமா? அதுதான் வாழ்க்கையே. ரெண்டு தான். போன வருஷத்தில் எப்படி வாழ்ந்தோம்? எவ்வளோ சாட்சியாக இருந்தோம்? இயேசுக்கு சாட்சி கொடுக்குறோமா? யோசிச்சு பாருங்களேன். ஆனால் ரொம்ப பவர்ஃபுல் சுவிசேஷ வேலை என்ன தெரியுமா? பெரிய கூட்டம் நடத்துறது அதெல்லாம் செய்யணும், தான் தப்புன்னு இல்லை. ஆனால் ரொம்ப மக்களை இயேசுக்கிட்ட கொண்டு வந்த சுவிசேஷ வேலை என்ன தெரியுமா? இந்த பெரிய பெரிய கூட்டங்கள்ல தனியாக போய் யாரோ ஒருத்தருக்கு சொல்லி வந்தது. நீங்களும் அப்படித்தான் வந்திருப்பீங்க, யோசிச்சு பாருங்களேன். தனியாக யாரோ போய் ஒருத்தருக்கு சொன்னது தான் பர்சனல் இவாஞ்சலிசம். அது நம்ம எல்லார் கையிலையும் தான் இருக்குது. பெரிய பெரிய கூட்டம், பெரிய வசதி பணம் இல்லை, தனியாக போய் பேசுனது நம்ம கையில் தான் இருக்குது. செய்வோமா இல்லையா? அதான் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. ரெண்டு தான் செய்யணும். அதுக்கு சுவிசேஷ தகுந்த சாட்சி வாழ்க்கை, சுவிசேஷத்துக்கு தகுந்த சுவிசேஷத்தை ஷேர் பண்ணுறது. சாட்சி வாழ்க்கை சிம்பிளாக நமக்கு சொல்லி கொடுக்கலையா ஆண்டவர் பவுல் மூலமாக? என்ன செய்யணும்? சுவிசேஷ வாழ்க்கை ஆர்ச்சியே எப்பொழுதும் இந்த பரமேர்ண தேவனை நம்புற நீயா இருந்தீனா, இவர் எல்லாத்தையும் செய்கிற தேவனா இருந்தீனா, நீ எப்படி பார்க்கணும் உலகம்? எப்பொழுதும் சந்தோஷமா பார்க்கணும், எல்லா மனிதர்களோடு சாந்தமா பார்க்கணும். மூணாவது என்ன? எப்ப பார் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படியா? இல்ல, எதுக்கும் கவலைப்படாத என் தேவன் பரமேர்ண தேவன், இறையாண்மை உள்ள தேவன், ஆளுகிற தேவன், முடிசூட்டப்பட்ட தேவன், அவரை மிஞ்சி எனக்கு ஒண்ணும் நடக்காது, எதுக்கும் கவலைப்படாது. அதான் சுவிசேஷ வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இருக்கும்போது நமக்கு சாட்சிகள் சந்தர்ப்பம் ஏன் கிடைக்காது? யோசிச்சு பாருங்களேன். யாராவது வந்து கேட்கும்போது அதுக்கு சாட்சியா நம்ம செய்வோமா? இந்த வருஷமாவது பிராக்டிஸ் பண்ணுவோமா? ஆரம்பிப்போமா? ஆரம்பத்தில் ஆக்குவோட தான் இருக்கு, இது வரைக்கும் செஞ்சது இல்லையா, அது சொன்னோமா இது சொல்லாமா, சொல்லி சொல்லி பாருங்களேன், வந்துடும் பழக்கம். எப்போதான் ஆரம்பிக்க போறோம்? எப்போதான் பிராக்டிஸ் பிராக்டிஸ் செய்யும் போது பழக்கமா வருமே. காஸ்பிள் கிரேட் கமிஷன் சீரீஸ்ல படித்தோம், நம்ம என்ன சொல்லணும் அப்படின்றதெல்லாம் படிச்சிருக்கோம். அதெல்லாம் படிச்சுட்டு நம்மளை எப்போ ஆயத்தம் பண்ண போறோம்? ரெண்டு தான் வேலை, அவர் ஆராதிக்கணும், அவருக்கு சாட்சி கொடுக்கணும். அந்த வேலையை செய்வதற்கு அவர் நமக்கு கிருபை கொடுக்கட்டும்னு ஜெபிப்போம். நல்ல தேவனே, இந்த காலையில் பரமேர்ந்த தேவனுடைய சத்தியத்தை நாங்கள் பார்த்தோம். என்ன அதிசயமான காரியங்கள் அந்த காட்சியின் மூலமா எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க. புதிய ஏற்பாடுல அதை விளக்கி கொடுத்துருக்கிறீங்க தேவனே. எல்லாத்தையும் ஆளுகிற தேவன், பரமேறி சிங்காசனம் சூட்டப்பட்டிருக்கிறார், எல்லாத்தையும் வென்ற தேவன் அவர், எங்களுடைய எங்களுக்கு பூரண நீதியை சம்பாதித்து உறுதி அளிக்கிற ஒரு உறுதி காட்சியாக பரமேறுதல் இருக்கிறது. எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக பரத்தில் ஏறி இருக்கிறார், எங்களுக்காக பரலோகத்தை ஆயத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது என்ன ஆனந்தம் ஆண்டவரே. உம்மை ஆராதித்து உமக்கு சாட்சியா வாழ எங்களுக்கு கற்றுக்கொடும், எங்களை ஆசீர்வதியும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவன்.